கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவிற்கான சிந்தனை. கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் பற்றிய மறைபொருளானது அழகு தமிழில் இனிய எளிய நடையில் நற்கருணை மறைபொருள் என்றழைக்கப்படுகிறது. யூக்கரிஸ்தேன் என்ற கிரேக்க சொல்லை தமிழில் நற்கருணை என்று நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்த பெருமை வீரமாமுனிவரையே சாரும். நற்கருணை என்றால் என்ன, இம்மறைபொருள் நமக்கு கூறும் மதிப்பீடுகள் என்ன என்பது பற்றி சிந்திக்கையில் நகைச்சுவையான சில சம்பவங்கள் என் நினைவுக்கு வருகின்றன. ஒரு கிராமப்புற பங்கில் புதுநன்மை பெற தயாரித்துக் கொண்டிருந்த சிறுவரில் ஒருவனிடம் பங்கு தந்தை இப்படி கேட்டார், தம்பி நற்கருணையில் இருப்பது யார்? சிறுவனுக்கு தெரியவில்லை. திருதிருவென்று விழித்துக் கொண்டிருந்த அவனுக்கு புனித அந்தோனியாரின் சுரூபம் கண்ணில் தென்பட அந்தோனியாராகத்தான் இருக்கும் என நினைத்து புனித அந்தோனியார் ஃபாதர் என்று பதில் சொன்னான். கோபமடைந்த பங்கு தந்தை, போடா போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வா என்று அனுப்பிவிட்டார். சற்று நேரத்தில் அவனும் தந்தையோடு வந்தான். உடனே பங்கு தந்தை அவரிடம், பாரியாவும் பையனை நற்கருணையில யார் இருக்காருன்னு கேட்கிறேன், புனித அந்தோனியார்னு சொல்றான் என்று கோபப்பட்டார். அதற்கு தந்தை தன் மகனை அதட்டி, ஏண்டா எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், நற்கருணையில் இருக்கிறது சகாயமாதா சகாயமாதா என்று கோபப்பட்டாராம். பங்கு தந்தை அதிர்ந்து போனார். ஒரு முறை மறைக்கல்வி வகுப்பில் ஒரு பையனிடம், தம்பி நற்கருணையில் இருப்பது யார் என்று கேட்டேன். அவனும் இயேசு ஃபாதர் என சமத்தாய் பதில் சொன்னான். அப்படியா, அப்படி என்றால் நற்கருணையில் இயேசு எப்படி இருக்கிறார் என்று கேட்டேன். அதற்கு அவன், நல்லாதான் ஃபாதர் இருக்கார் என்று சாமார்த்தியமாய் பதில் சொன்னான். பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, நம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையே கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றை உள்ளடக்கிய பாஸ்கா மறைப்பொருள்தான். இப்பாஸ்கா மறைப்பொருளையே தனக்குள் அடக்கி இருப்பதுதான் நற்கருணை மறைப்பொருள். நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் ராவுணவில் பன்னிரு சீடருடன் பந்தியில் அமர்ந்திருக்கையில் கோதுமை அப்பத்தை எடுத்து, இது என் உடல் என்றும், திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து, இது என் இரத்தம் என்றும் கூறி நற்கருணை அருட்சாதனத்தை நிறுவுகிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என தம் சீடரை பணிக்கிறார். ஆம், நற்கருணையில் இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் தருகிறார். அன்பு என்றாலே அங்கு தியாகம் உண்டு. எந்த அளவிற்கு தியாகம் அதிகரிக்கிறதோ அந்த அளவிற்கு அன்பு ஆழப்படும். எந்த அளவிற்கு அன்பு ஆழப்படுகிறதோ அந்த அளவிற்கு தியாகம் அதிகரிக்கும். தியாகம் நிறை அன்பிலே மூன்று படிநிலைகள் உண்டு. முதல் நிலை, தன்னிடம் உள்ளதிலிருந்து கொடுத்தல். உதாரணமாக நம்மை நாடி வருவோருக்கு நாம் செய்யும் சிறு உபகாரங்களை சொல்லலாம். இரண்டாம் நிலை, தன்னிடம் உள்ளதெல்லாம் கொடுத்தல். உதாரணமாக இயேசுவால் பாராட்டப்பட்ட ஏழை கைம்பெண் தன் பிழைப்புக்கான இரு செப்பு காசுகளை மாலையத்தில் காணிக்கையாக போடுவதை பார்க்கிறோம். மூன்றாம் நிலை, தன்னையே கொடுத்தல். இதற்கு அற்புதமான உதாரணம்தான் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து. இறையின்றி தவிக்கின்ற தன் குஞ்சுகளுக்கு தன் நெஞ்சை கிழித்து தன் குருதியை குடிக்க கொடுத்து விட்டு மாண்டு போகிற பெலிக்கான் பறவை போன்று இறைமையின்றி தவிக்கும் மனித இதயங்களுக்கு தன் உடலையும் இரத்தத்தையும் தருகின்ற தெய்வீக பெலிக்கான்தான் இறைமகன் இயேசு. ஆகவே நற்கருணை இயேசுவின் மெய்யான பிரசன்னமாக விளங்குகிறது. நற்கருணை ஒப்புயர்வற்ற அருட்சாதனமாக விளங்குகிறது. நமக்கெல்லாம் வாழ்வு தரும் உணவாக இருக்கிறது. யோவான் செய்தி 6 முழுவதும் நற்கருணை பற்றிய விளக்கமாக உள்ளது. யோவான் செய்தி 6 அப்பம் பழுகுதல் நிகழ்வுடன் ஆரம்பிக்கிறது. பெண்கள் குழந்தைகள் தவிர ஆண்கள் மட்டும் 5000 என வாசிக்கிறோம். இப்படி 5000 மேற்பட்ட எண்ணிக்கையுள்ள மக்களுடன் ஆரம்பிக்கும் இந்த பகுதி இயேசு நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று கூறுகிற பொழுது, நற்கருணை மறைபொருளை பற்றி பேசுகிற பொழுது, அதனை புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் அவரை விட்டு விலகிச் செல்வதை பார்க்கிறோம். இறுதியில் 12 சீடருடன் இயேசு நிற்பதை காண்கிறோம். அந்த 12 ஒருவர் நம்பவில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இதை யார் நம்பக்கூடும்? இதை ஏற்றுக்கொள்வது கடினம் என்று அன்று யூதர்கள் கூறியதைப் போலவே இன்றும் உலகம் நற்கருணை மறைபொருளை பற்றி இடரல் படுவதை அறிவோமாயினும், இந்த நற்கருணை மறைபொருளே திருச்சபையின் இதயமாகும், உயிராகும், உரமாகும், வேராகும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக என்று புனித அக்குவின் அஸ்தோமையர் அறிவுறுத்துகிறார். சரி, நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னம் எதற்காக? சிறுமலர் என்று அழைக்கப்படும் புனித குழந்தை இயேசுவின் தெரசால் தனது சுயசரிதையில் இவ்வாறு கூறுகிறார். இறைமகன் இயேசு ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் போது விண்ணகத்திலிருந்து இறங்கி நற்கருணையில் பிரசன்னமாவதற்கு காரணம் அழகிய தங்கமுலாம் பூசப்பட்ட பாத்திரத்தில் தங்குவதற்காக அல்ல. மாறாக நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் இன்னொரு விண்ணகத்தை கண்டடைய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆம், இயேசுவின் வரவால் நம் அகமெல்லாம் விண்ணகமாக மாற வேண்டும். நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கும் கிறிஸ்துவின் உள் உயிரினால் நாம் தாக்கப்பட வேண்டும். அந்த தாக்கம் நம் அன்றாட வாழ்வில் வெளிப்பட வேண்டும். விண்ணக மதிப்பீடுகளான அன்பு, அறம், அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம், சமத்துவம், பகிர்வு நம்மில் வேரூன்ற வேண்டும். நற்கருணைநாதர் இயேசு நமக்கெல்லாம் ஒரு நல்ல நண்பன். நம் அகத்தில் நுழைந்து அங்கு படிந்துள்ள பாவ அழுக்குகளையெல்லாம் அகற்றக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். பயங்களையெல்லாம் துரத்தி துணிவை தரக்கூடியவர். குழப்பங்களிலிருந்து நம்மை மீட்டு தெளிவை தரக்கூடியவர். யாராலும் எடுக்க முடியாத மகிழ்ச்சியை நம் அகத்தில் விதைக்கக்கூடியவர். இது காலங்காலமாக எண்ணற்ற மனிதர்களாலும் புனிதர்களாலும் உணரப்பட்ட உண்மை.